அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும், இறைவனுக்கு கீழ்ப்படியவும், இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்முடைய கடந்த பாடத்திட்டத்தில் சபோர் புத்தகத்திலிருந்து முதல் இரண்டு சுறாக்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். சபோர் புத்தகத்தின் ஒவ்வொரு சுறாவையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். ஆனால் சபோர் புத்தகத்தில் 150 சுறாக்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க நமக்கு போதுமான நேரம் இல்லை. ஆனாலும் சபோர் புத்தகத்தை முடிப்பதற்கு முன்னதாக இறைவன் தாவூது நபியின் உள்ளத்தில் வைத்த ஒரு முக்கியமான சுறாவை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். சபோர் புத்தகத்தின் 22வது சுறாவின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஆதம் நபியின் உம்மத்துகளின் பாவங்களை நீக்கும்படியாக மசீக் அவர்கள் சிலுவையில் பாடுபட்டு மரித்ததை சபோர் 22வது சுறா நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த பகுதியானது ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதாக தெரிகிறது. தாவூது நபி அவர்கள் மசீகின் மரணத்தை குறித்து சுமார் 30க்கும் மேற்பட்ட குறிப்புகளை சபூரில் வகியாக முன் அறிவித்தார். மசீக் அவர்களின் மரணத்தை குறித்து இஞ்சில் என்ற புத்தகத்தில் நாம் படித்து பார்த்தால் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பதாக தாவூது நபி அவர்கள் வகி மூலம் சொல்லப்பட்ட அனைத்தும் நிறைவேறி இருக்கிறதை நாம் காண முடியும். இவைகள் சம்பவித்ததை நாம் பார்க்கும்போது தாவூது நபி பாடலாக பாடின 22வது சுரா தாவூது நபியின் மனதிலிருந்து வந்ததல்ல என்பதையும், இறைவனின் மனதிலிருந்து வந்தது, இறைவன் மட்டுமே இப்படி 1000 வருடத்திற்கு பிறகு நடப்பதை அறிந்திருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தன் மனதில் இருந்ததை இறைவன் இறை வாக்கினனான தாவூது நபியின் உள்ளத்தில் வைத்து அதை அப்படியே பாடலாக எழுத செய்தான். இப்பொழுது அந்த பாடலை சபோர் 22வது சுறாவை வாசிக்க கேட்போம். சபோர் 22வது சுரா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீ பரிசுத்த, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பணிநீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத் தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளி நீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். நாம் இப்பொழுது சற்று நிதானமாக இதை பார்க்கலாம். மசீகை பற்றி தாவூது எனும் இறைவாக்கினன் எழுதினதை நீங்கள் கவனித்தீர்களா? இந்த மசீக் உலகத்திற்கு வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு இறைவாக்கினன் தாவூது நபி எழுதுகிறார். துஷ்ட மனிதர்கள் ஒரு கூட்டமாக என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களின் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆதமின் குமாரன் மசீக் அவர்களின் கை கால்கள் ஒரு சிலுவையில் வைத்து ஆணிகளால் அடிப்பார்கள் என்பதை வகி மூலமாக அறிந்து அதை சபூர் வேதத்தில் எழுதினார். மேசியாவின் கை கால்களை பகைவர்கள் ஆணிகளால் அடிப்பார்கள் என்று தாவூது நபி ஏன் எழுதினார்? மசீக் அவர்கள் இப்படிப்பட்ட வேதனையான மரணத்தில் ஏன் மரணிக்க வேண்டும்? தான் அனுப்பின மசீகை கொலை செய்வதற்கு இறைவன் இன்ஷானை ஏன் அனுமதிக்க வேண்டும்? இதற்கு இறைவாக்கு நமக்கு பதிலளிக்கிறது. நம்முடைய பாவங்களின் தண்டனையாக மரண வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை அவர் நமக்காக ஸ்தானமாக்கி கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் மற்றும் நரக வேதனை என்பதால் நமக்காக மசிக்கவர்கள் அந்த நரக வேதனையை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த வேதனையிலிருந்து விடுவிப்பது அவசியமாயிருந்தது. இறைவன் தன் கிருபையினால் பாவமில்லாத பாவத்தன்மையில்லாத ஒரு மீட்பரை அனுப்ப நாட்டம் கொண்டான். இதன் மூலம் ஆதமின் சந்ததிகளை பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து அவர்களை நீக்கி அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இறைவன் தமது நீதியை பாவத்துடன் சமரசம் செய்யாமல் நம்முடைய பாவங்களுக்காக மசீக் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நீதியுள்ள மசீகின் மரணத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 2:9 நாம் வாசிக்க கேட்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட ஏசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த காரியம் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்று. மசீக் பிறப்பதற்கு முன்பதாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே மேசியாவின் மரணத்தை குறித்து தாவூது நபி அவர்கள் வகியாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் புரிந்து கொண்டு நாம் நம் நினைவில் நிறுத்த வேண்டிய காரியம் இதுவே. ரோமர்கள் ஒரு மனிதனை மிகவும் வேதனைப்படுத்தி தண்டிக்க தெரிந்து கொண்ட ஒரு வடிவம்தான் சிலுவை. தாவூது இதை பற்றி எழுதும்போது ரோம தேசமே உருவாக்கப்படவில்லை. மனிதன் அவனுடைய குற்றத்திற்காக சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவது என்பது அந்நாட்களில் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் தாவூது நபி அவர்கள் இந்த மரணத்தை குறித்து வகி மூலம் முன்மொழிந்தார் என்றால் அது அவருடைய எண்ணம் அல்ல. மசீஹ் இப்படியாக சிலுவையில் அறையப்பட்டு மரணிப்பார் என்பது இறைவன் தன் மனதில் வடிவமைத்ததொன்றாகும். மசீஹ் மூலம் நம்மை பாவத்தின் தண்டனையாகிய ஜகன்னத்திலிருந்து நம்மை மீட்டு ஜன்னத்திற்கு கொண்டு போகும்படியான இறைவனின் திட்டம், இறைவனின் நாட்டம் இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 22வது சூராவில் உள்ள காரியங்கள் முற்றிலும் தெளிவாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்கிறது. நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இறைவனின் இந்த செய்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. மசீகின் மரணத்தை குறித்து இறைவாக்கினன் தாவூது நபி அவர்கள் வகி மூலம் சொல்லப்பட்ட கருத்துக்கு இன்றும் முரணாக பேசுபவர்களும் இருக்கிறார்கள். மசீஹ் இவ்வளவு வெட்கக்கேடான வேதனையான மரணத்திற்கு இறைவன் அனுமதிக்க மாட்டான் என்று கூறுவார்கள். இவர்கள் யார் என்றால் இறை வாக்கினரின் வார்த்தையின் மேல் ஈமான் கொள்ளாதவர்களும் பாவிகளை மீட்கும்படியான இறைவனின் திட்டங்களை அறியாதவர்களே. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இறைவன் நியமித்துள்ள நஜாத்தின் வழியை புறக்கணியாமல் கவனமாக இருங்கள். எபிரேயர் 2:3 மற்றும் 1 கொரிந்தியர் 1:18 ஆயத்துக்களை வாசிக்க கேட்போம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. மசீஹ் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த போது அங்கு சூழ்ந்திருந்த நிலைமைகளை சற்று பார்ப்போம். மசீஹ் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றி இறைவாக்கினர் தாவூது நபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். சபோர் 22:1-18 வாசிக்க கேளுங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பணி நீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளில் போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இப்பொழுது வாசித்த பகுதியில் மசிக்கவர்கள் சிலவில் அறையப்படும் போது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் செய்வார்கள் என்பதை இறைவாக்கினர் தாவூது நபி அவர்கள் வகி மூலம் இந்த ஆயத்துகளில் வெளிப்படுத்துகிறார். இதன் நிறைவேறுதலை இஞ்சிலின் முதல் புத்தகமாகிய மத்தேயுவில் 27வது சுரா 35 முதல் 40 வரை உள்ள ஆயத்துகளிலும், சபோர் 22வது சுரா 3 ஆயத்துகளிலும், 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 ஆகிய ஆயத்துகளிலும் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கணியின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் ஆகிய 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துருக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தொடர்ந்து சபோர் 16வது சுரா 10-11 ஆயத்துகளையும், 1 கொரிந்தியர் 15வது சுரா 3வது-4வது ஆயத்துகளையும், சபோர் 110:1 ஆயத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள். சபோர் 22வது சுரா 27 முதல் 31 ஆயத்துகளையும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசுத்தில் உட்காரும் என்றார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இந்த சபோர் 22 சுரா கடைசியில் இவ்விதமாக நிறைவடைகிறது. அவர் மேசியா அதை செய்தார். மேசியா எதை செய்தார்? எல்லா பாவிகளும் பதிலாக பாவ நிவாரண பலியாக தன்னை குர்பானாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரித்தார். மீட்பரை பற்றி ஆதம் ஹவாவுக்கு இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மசிக் நிறைவேற்றினான். சிலுவையில் தன்னுடைய ரூகை சர்வாங்க தகன பலியாக ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக இன்சானுடைய பாவ நிவாரணத்திற்காக செலுத்தப்படும் குர்பான் என்னும் மிருக பலிகளை ஒழிப்பார். பாவிகளுக்காக தன்னையே குர்பானாக பலி செலுத்துவதன் மூலம் இது நிறைவேறுகிறது. யக்யா 16வது சூரா 30வது ஆயத்து, யக்யா 1வது சூரா 29வது ஆயத்து மற்றும் சபோர் 22வது சூரா 3வது ஆயத்துகளில் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்த ஈசா நபி அவர்கள் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் இறைவாக்கினன் தாவூது நபி அவர்கள் மூலமாக ஈசா நபியின் கை கால்களில் பாவியான மக்கள் ஆணி அடிப்பார்கள் என்பதை வகி மூலமாக இறைவன் வெளிப்படுத்தினான். மசிக் அவர்களின் வேதனை நிறைந்த மரணத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய என்னுடைய உலகத்தில் எல்லா பாவிகளுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் மரித்தார். இஞ்சிலிருந்தும் சபோரிலிருந்தும் சில ஆயத்துக்களை வாசித்து இன்றைய பாடத்திட்டத்தை நிறைவாக்குவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:17-18 வசனங்களையும், 1 பேதுரு 2:21-24 வசனங்களையும், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4:25 வசனங்களையும், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வசனத்தையும், சங்கீதம் 22:16 வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.